ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு: சூத்திரம் 1, திகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த கேள்விக்கு தமிழரசி அம்மா அவங்க கேட்ட கேள்விகள்: நேர்மறை எதிர்மறை சிந்தனைகள். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு விஷயத்துல நமக்கு பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கு, நெகட்டிவான தாட்ஸ், நேர்மறை எதிர்மறை சிந்தனைகள். அந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கு அதிக ஆற்றல் இருப்பதாக தெரியும். கேள்வி கேட்டீங்களே, யாரும் இந்த எதிர்மறை சிந்தனைகள் வாக்கில் வருமா, வாக்கோட தொடர்புடையதா? இப்படி எதிர்மறையாக சிந்திப்பது நானா இல்லை என்றால் வேற கருவியா என்பதான் உங்களுடைய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த எதிர்மறையான சிந்தனைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, சிந்திப்பது நாம் தான், உயிர் தான். இப்போ நம்ம உயிர், நமக்கு 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், சுத்த தத்துவம் 5 நமக்கு தத்துவத்தோட தொடர்பு இல்லைனாலும் சுத்த தத்துவத்திலேருந்து வந்த ஒரே கருவி வாக்கு என்ற அந்த ஒரு கருவி. இதில் வாக்கில் வருமா என்றால் இல்லை. வாக்கு வந்து ஒரு காரியம்தான், நம்மளுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் வாக்கு. இது வாக்கில் வராது, இது வந்து உயிரிடத்து வரும். இந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கு உயிரிடத்து உள்ள அறிவு, இச்சை, இச்சா ஞான கிரியாசக்தி. இந்த உயிரினுடைய இந்த அறிவு, அந்த அறிவில் அறிவினுடைய பக்குவத்தை பொறுத்து, அப்போ முன்னமே சொன்னது போல் அந்த 80% ஒரு 100% அறிவில் ஆனமலம் 100% மறைத்திருந்தது அப்படின்னா, அந்த உயிரினுடைய இச்சையும் செயலும் அதுக்கு அந்த ஆனமலத்தின் முழு வெளிப்பாடாக இருக்கும். பஞ்சமாக அந்த பஞ்ச குற்றங்களையும் புரியுற மாதிரி தான் அந்த உயிரோட செயல்பாடுகள் இருக்கும். காமம், கோபம், மதம், லோபம், ஆச்சரியம் எல்லாமே இந்த உயிரிட்ட முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கு. கயிறை பாம்பாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை, பாம்பை கயிறை நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதுக்கு காரணம், இந்த சிந்தனைகள் எங்கேருந்து உருவாகுதுன்னா, அந்த உயிரிடம் இருந்து, உயிரினுடைய அறிவிலிருந்து உருவாகிறது. அந்த அறிவில் அறிவு குறைபாடு ஏன் வந்தது அப்படின்னா, ஆனாமலை மறைப்பினாலே, அதுதான் காரணம். அந்த ஆனாமலை மறைப்பினாலே அந்த உயிருக்கு உயிரினுடைய அறிவு வளர்ச்சி அடையாததுனால, அந்த பக்குவ குறைவினால இச்சை தவறான, அதனுடைய இச்சா சக்தி செயல்படும் போது தவறான இச்சைகள் உருவாகிறது. அப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இது நல்லதா இது கெட்டதான் பார்க்கும்போது கெட்ட சிந்தனைகள் தான் மேலோங்கி நிற்கிது. ஏன்னா அங்கேருந்து வர அது காரியம்தான். இப்போ மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம் எல்லாம் இது கருவிகள். இது எல்லாமே வந்து ஒரு கருவிகள், உயிரற்ற கருவிகள். நாம் நினைக்கிறதுக்கு அது துணை செய்யும், அவ்வளோதான். உயிர்ட்டேந்து என்ன வருதோ அதை துணை செய்யும். இப்போ அப்பர் பெருமான் வந்து திருப்புகலூரில் கடைசியில் முக்தியில் இருக்கும்போது, 80 மேலே அப்பர் சுவாமிக்கு, கைலாயத்தில் ஞான தேகத்தை பெற்றவர், பேர்பட்ட பேரடியார் பரமாச்சாரியார், அப்பர் பெருமான் உலகார்ப்பணி செய்து கொண்டிருக்கும்போது சுவாமி வந்து நவரத்தினங்கள், தங்க நவமணிகள், மாணிக்கத்தெல்லாம் கொண்டு முன்னாடி போடுறார், தோன்ற வைக்கிறார். அங்கே இருக்கிற அந்த கல்லு மண்ணோடு இதையும் சேர்த்து அப்பர் பெருமான் எடுத்து வாவியிலே வீசி விடுகிறார். அவருக்கு அந்த கரணம் இருக்கு. அந்த கரணங்கள் வந்து அவருக்கு புறக்கருவிகள் இருக்கு. இந்த புறக்கருவிகள், அந்த கரணங்கள், இந்த 24 ஆன்மத்தும் அவர்கிட்டையும் இருக்கு. ஆனால் பெருமானுடைய அந்த ஆன்மா முழுமையாக அறிவு விளக்கம் பெற்று விட்டதுனாலே, அந்த ஆன்மாவினுடைய அறிவு முழுமையடைந்து விட்டதுனாலே, இச்சை செயல் இறைவன்பால் இருந்தது. நல்ல அந்த தங்கத்தையும் நவமணியும் பார்க்கும்போது இச்சை வரல. அது போனதுக்கு அப்புறம் சுவாமி என்ன பண்றார், தேவலோக அறம்பேர்கள் அனுப்புறார். சாதாரண பெண்கள் இல்லை, தேவலோகத்திலிருந்து அறம்பேர்கள் அனுப்புறார் அப்பர் பெருமானுக்கு. அவர்கள் என்னெல்லாமோ நடனமாடி பார்க்குறாங்க, என்னென்னலாமோ அவர்கள் தெய்வீகலாம் செய்கிறாங்க. சித்தநிலை தெரியாது இருந்தார் வாயுச மன்னர்னு பெரிய புராணத்தில் நம்ம படிக்கிறோம். 80 அப்படி ஒரு எண்ணங்கள் வருங்க, மக்கள் தடுமாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போகிறாங்க இந்த காலத்தில் நம்ம கண்ணால் பார்க்குறோம். அந்த நிலையிலும் தடுமாறம் இருந்த காரணம் என்ன, அங்கே இச்சை செயல் அறிவினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கு. அறிவு முழுமையாக இறைவனிடத்து ஒப்படைக்கப்பட்டு விட்டதுனால, ஆனாமல மறைப்பு முழுமையாக நீங்கி விட்டதுனால, இருவினை ஒப்பு வந்து விட்டதுனால, சத்தினிபா நிகழ்ந்து விட்டதுனால, இச்சைகள் செயல்பாடுகள் இறைவன்பால் இருக்கிறது, உலக பொருட்கள் பால் வரல. இப்ப இல்லாத ஒரு பொருளை நினைத்து ஏக்கப்பட்டு எவ்வளவோ இச்சைப்பட்டு பல பாவங்களை இந்த காலத்து மனிதர்கள் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். கண்முன்னே அனைத்தும் கிடைத்து அதை செய்யாமல் இருக்கிற அப்பர் பெருமான். இங்கே எடுத்துக்காருங்க வீக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகள், இது எல்லாமே இந்த உயிரினுடைய பக்குவத்தை பொறுத்து வருகிறது. அந்த பக்குவம் எப்படி உருவாகிறது என்றால் ஆணவமலை பிணிப்பினை பொறுத்து இருக்கிறது. அப்போ இது எல்லாத்துக்கும் மூல காரணம், ரூட் காஸ் என்னன்னா ஆணவமலை மறைப்பு, அறியாமை. அது அறியாமை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாதனங்கள். முதல் படியே என்ன அப்படின்னா, இப்படி எனக்கு எதிர்மறை சிந்தனைகள் வருது அப்படிங்கிறத உணர்றது தான் அதனுடைய முதல் படி. அதை உணராமல் இருக்கிறது இன்னும் அறியாமை நிலை. இப்படி ஒரு விஷயம் வரும்போது நமக்கு இப்படி நல்ல நல்ல எண்ணமும் வருது, கெட்ட எண்ணமும் வருதே, ஏன் இப்படி கெட்ட எண்ணம் நமக்கு ரொம்ப அதிகமாக வருது அப்படிங்கிற சிந்தையே வந்து, அப்படி ஒரு சிந்தனையே வந்து அறிவு விளக்கத்தை பெறக்கூடிய முதல் படி தான். ஏன்னா நம்ம எதிரி யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த எதிரியை வீழ்த்த முடியும். எதிரி யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது கடைசி வரை அந்த எதிரியினுடைய ஆட்சிக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதிரியை தெரிந்து கொண்டோமே ஆனால் நல்ல சிந்தனையை உருவாக்குறது என்ன வழி? இது எல்லாத்துக்கு காரணம் வந்து நம்மளிடத்து இந்த உயிரிடத்து அவக்குவம் நிறைய இருக்கிறதுனால நாம வந்து இன்னும் நல்ல வழிபாடு பண்ணணும், இன்னும் சத்சங்கத்தோட இருக்கணும், சிவ சிந்தனைகளோட இருந்தோமே ஆனால் அந்த ஆணவமலை மறைப்பு குறையும். இதுல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. 11 சூத்திரத்துல பன்னெண்டாம் சூத்திரத்துல பன்னெண்டாம் சூத்திரத்துல சொல்லுவார், 11 சூத்திரம் கற்றவங்க சுவாமியினுடைய சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம், இந்த உலகத்தினுடைய தன்மை, பதி பசு பாச உண்மை முழுமையாக உணர்ந்தவங்க எப்படி வாழணும்னு சொல்லுவார் 12 சூத்திரத்துல. மாலரணேயும் மலிந்தவர் வேடும் ஆலயம்தானும் அரணனத்தொழுமே. அடியார்களோடய இருக்கணும், பக்தர்களோடய இருக்கணும், சிவபெருமான் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கணும், ஆலய தரிசனம் பண்ணணும். இவ்வளவு கற்றவங்க செய்ய வேண்டிய வேலை இது, கடைசி வரை இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மறுபடியும் மலை வந்துடும். ஆணவ மலத்தினுடைய சக்தி தான் குறைஞ்சிருக்கிறது, அது என்றைக்குமே அழியாது. அதுக்கு அழிவே கிடையாது, நம்மோட எப்பவுமே இருக்கும். அதோட சக்தி தான் குறைஞ்சிருக்கும். அப்போ அதோடைய சக்தியா எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா, சத்சங்கம், அந்த அடியார் சார்பு, அரணார் சார்பு, இதெல்லாம் நம்மளை விட்டு விலகிருச்சு அப்படின்னா ஆணவமலம் நம்மளை மறைத்து விடும். உயிர் ஒரு பொருளை சாராமல் இருக்க முடியாது. ஒன்று மலத்தை சார்ந்திருப்போம், இல்லைன்னா சிவத்தை சார்ந்திருப்போம். சாராம அந்த உயிரால தனித்து நிற்கவே முடியாது. ஒரு பொருளை சார்ந்து இருந்தே ஆகும். அந்த உயிரினுடைய தன்மை குணம், முக்தி நிலையில சிவத்தை சார்ந்திருப்போம், பெத்த நிலையில மலத்தை சார்ந்திருப்போம். சார்பு இல்லாமல் அந்த உயிர் இருக்க முடியாது. அதனால அந்த எதிர்மறை சிந்தனைகள் வருவதற்கு காரணம் இந்த உயிரினுடைய அபக்குவம் தான். அந்த அபக்குவம் என்றால் ஆணவமலம். அந்த ஆணவமலத்தை சிவஞான சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்ம அப்படி அடுத்த சூத்திரங்களை சிந்திக்க இருக்கிறோம். சாதனை இயல், என்ன சாதனை, நமக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை கொண்டு இந்த அபக்குவத்தை எல்லாம் போக்கி வழிபாட்டினை செய்து நம்ம நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லுவோம். உயிரிடமுள்ள அந்த குறைபாட்டின் அறிவுணர்ச்சியினுடைய குறைபாட்டின் காரணமாகத்தான் அந்த சிந்தனைகள் நமக்கு வருகிறது. இந்த ஒரு கேள்விக்கு அந்த பழைய எடுத்துக்கிட்டே சொல்ல, அந்த நாய் மேல ரெண்டு கல்லெறிஞ்சாம, ஒரு மாணவன் கல்லெறிஞ்சு ஆனந்தப்படுறான், இன்னொருத்த ஆனந்தப்படல பாருங்க. அந்த குரூர சிந்தனை உயிரிடத்து இயல்பாகவே இருக்கிறது. அடுத்து இந்த வித்யாத்தத்து இரண்டாவது கேள்வி, காலம் நியதி கலை வித்தை இது எல்லாமே வந்து நிலையாக உயிரிடத்து மாறாமல் இருக்குமா, இல்லைன்னா நம்ம பல பிறவிகள் செல்ல 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 மாற்றம் ஏற்படுமா என்று சொல்லப்படுகிறது. இப்போ வித்யா தத்துவத்தில் அராக தத்துவம் தான் நம்முடைய இச்சாசக்தியை செயல்படுத்துவது. அதில் உள்ள வித்தை தான் நமக்கு அறிவாக செயல்படுவது. அடுத்தது கிரியை என்று சொல்லும்போது கலாசக்தி, கலை தான் கிரியை, அறிவு, இச்சை, கிரியை, செயல். இந்த மூன்று சக்தியும் உயிருடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியிலையும் மாறிக்கொண்டே இருக்கும். தத்துவம் தத்துவம் தான். தத்துவம் வந்து ஒரு உயிரற்ற பொருள். அந்த தத்துவத்தை இயக்கக்கூடிய உயிரினுடைய இச்சை ஞான கிரியையில மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு அறிவு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய அறிவு இச்சை செயல் போன பிறவில் இருந்த மாதிரி இந்த பிறவில் இருக்காது, இந்த பிறவில் இருந்த மாதிரி அடுத்த பிறவில் இருக்காது. முன்னேற்றம் தான் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க சித்தியார் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அடுத்த பிறவி, இப்போ அடுத்த ஒரு பிறவி நமக்கு வந்தது வினைப்பயனால அப்படின்னா, நீங்க ஜீரோலேருந்து ஸ்டார்ட் தூங்க மாட்டீங்க. ஏற்கனவே எல்லாமே இந்த சூக்குவமாக வாக்கு சிந்தித்தோம் இல்லையா, சூக்குவமாக இருக்கும், உடனே புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு திருக்குறள் இப்போ பார்க்குறோம், சில குழந்தைங்க 7 வயதிலே பாராயணமா ஒப்பிக்கிறாங்க. அது முந்தைய அறிவின் தொடர்ச்சி. பெரிய புராணத்தை கலரிச்சிடுவார் நாயனார், அரசனுக்கு மகனாக பிறந்தாலும் பிறந்ததுலேருந்து என்ன செய்கிறார், உலகின் இயல்பும் அரசியல்பும் உறுதி இல்லை, யார்ட்டையும் வகுப்பு கேட்கல, யார்ட்டையும் பாடம் கேட்கல, குருகுலம் போல. ஆக கொஞ்சம் வளர்ந்த உடனே அவரே நினைக்க, இந்த உலக வாழ்க்கையும் அரச வாழ்க்கையும் நிலையற்றது என்று அஞ்சை குலத்தை பிரத்த ஆசிரமம் அமைத்து சிவருமானுக்கு தொண்டு செய்கிறார். இப்போ இந்த ஞானம்லாம் எப்படி வருதுன்னா, முந்தைய அறிவின் தொடர்ச்சி. இப்போ இந்த அறிவீச்சு செயல் வித்யா தத்துவங்களாக இருக்கட்டும், இன்னும் குண தத்துவமாக இருக்கட்டும், ஆன்ம தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம இருத்தநாங்க தத்துவமாக உருவாக்கக்கூடிய இந்த மூவகை குணம், சாத்விகம், ராசதம், தாமதம், இந்த குணங்கள்லையுமே வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பிறவியிலும் நம்ம அந்த அறிவு இச்சை செயல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும். சுவாமியோட நோக்கமே ஒவ்வொரு பிறவிலும் முன்னேற்றதான வழியே பின்னோக்கி கூட்டு போறது இல்லை. அதனால இது மாற்றங்கள் நிகழ்ந்து உயிரோட ஆணவமலத்தினுடைய பிணிப்பில் மாற்றம் வரும்போது அந்த உயிர் சார்ந்திருக்கக்கூடிய கருவிகரணங்கள்லையும் அந்த உயிர் செயல்படுத்தக்கூடிய நிலையில அந்த மாற்றங்கள் ஏற்படும். இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஒரு குற்றம் செய்ய சொன்னால் நம்ம செய்திருவோம், நான் செய்திருவேன். இந்த இப்போ ஒரு 42 வயசுல வந்து அதே தவறை இப்போ செய்ய சொன்னால் செய்ய மாட்டேன். அப்போ அந்த உயிர்கிட்ட மாற்றம் நிகழ்ந்திருக்கு, அந்த உயிர் இந்த பிறவிலே கூட மாற்றம் நிகழும், அறிவிச்சு செய்யல. அப்போ அடுத்தடுத்த பிறவிகளில் கண்டிப்பாக மாற்றம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த நீங்கள் சொன்ன இந்த 2 கேள்வி, இந்த கேள்வி உங்க நீங்கள் எதிர்பார்த்த விடை கிடைத்ததா, புரிகிறதா, இல்லை இன்னும் உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருக்குதா? சரி சரி, வந்துருச்சுமா. அடுத்து மல்லேஷ் இருக்கிறாரா, அவர்கிட்ட இருந்து 10 கேள்வி வந்திருக்கு. 10 கேள்வி கேட்டிருக்கிறார். தசகாரிய மாதிரியா, உலகம் அழியும் நவகிரகங்கள் அழிந்து விடுமா அப்படின்னா, உலகம் அப்படின்னாலே ஒருவனோடு உறுத்தி ஒன்றென்று உலகம், பிரகிருதி மாயா பவன் அப்படின்னா, பிரகிருதி மாயா பணத்தில் இருக்கக்கூடிய சகல மனிதர்களும் சரி, சகல தேவர்களும் சரி, அவங்க எல்லாருமே சேர்ந்தான் அழிவாங்க. இந்திரனே அழிந்து போகும்போது நவகிரகங்களும் அழிந்துதான், இந்திரனு கீழே தான் நவகிரகங்களும் அழிந்து போகிவிடும். பஞ்சபூதம் எவ்வாறு உருவாகிறது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம், தூலபூதம், அதனுடைய சூக்ஷமா இருப்பது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்பது சூக்ஷ்ம பஞ்சபூதம். இதை நம்ம தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம். இந்த சூக்ஷ்ம பூதத்திலேயும் தான் சிவசக்தி இந்த பஞ்சபூதங்களையும் உருவாக்குகின்றார்கள். இதெல்லாம் நம்ம உண்மை விளக்கம் நூலில் கொஞ்சம் விரிவாக சிந்திப்போம். அடுத்து 2வது சூத்திரத்தில் வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். 2வது சூத்திரத்தில் மாயை என்றால் என்ன? மாயை அப்படிங்கிற ஒரு அது சூக்ஷ்மமான பொருள், தோன்றி நின்று உலகம் தோன்றி நின்று விடுந்ததுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான அருவமான பொருள் தான் மாயை. இப்போ அது காரணமாயே காரியமாயின்னு சொல்லுவோம். காரணத்தில் சூக்ஷ்மமாக இருக்கும், காரியத்தில் எல்லோரும் காணும் பண்ணும், இந்த உலகம்லாம் தோன்றி நிற்கிறதுல அதுதான் மாயை, அது காரியமாய். பார்வதி தேவி இறைவனிடமிருந்து தோன்றினார்களா? ஆமாம், சுவாமியினுடைய சக்தி தான் சிவசக்தி. இப்போ என்ன காரணத்துக்காக இந்த புராணங்கள்லாம் மலைத்துவசனுக்கு அம்மை மகளாக பிறந்தது, சோமசுந்தர பெருமா, சொக்னா பெருமா, மீனாட்சி அம்மை, திருமணம் புரிந்து, இதெல்லாம் வந்து உயிர்களின் பொருட்டு, இப்படியெல்லாம் சுவாமி திருவிளையாடல் நிகழ்த்தி அவர் செய்யலை அப்படின்னா நமக்கு எப்படி இந்த அறம்லாம் நமக்கு தெரியும்? உயிர்களுக்கு வழிகாட்டுவதற்காக சுவாமி திருக்கல்யாணம் எல்லாம் நடத்தி இந்த உபோகங்களை உயிர்கள் பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு வழிகாட்டினார். ஆனால் சித்தாந்த நோக்கில் பார்க்கும்போது இறைவனுடைய சக்தி தான் இறைவி, தனித்தனியாக பிரித்து பார்க்க மாட்டோம். இந்த விளையாட்டாக எல்லாரும் கேட்பாங்க, உங்கள் வீடு சிதம்பரமா மதுரையான்னு. கொஞ்சம் கூட பக்குவம் இல்லாத ஒரு ஆன்மா தான் அந்த கேள்வியை கேட்கும். சித்தாந்தம் படித்தவங்க அப்படி பேச மாட்டாங்க, ஏன்னா சிவம் வேறு சக்தி வேறு இல்லை, சிவம் வேறு சக்தி வேறு இல்லைங்க. ஒரு அதிகம் பாடினீங்க அப்படின்னா சிவசக்தியை சிவபெருமானையும் போட்டுனதான் சக்தியும் போட்டுறது தான். ஆலயத்தில் போய் சிவலிங்க தரிசனம் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அம்மையும் அப்பனையும் ஒன்றா வழிபட்டது, பிரித்து பார்க்கவே முடியாது. நாம தான் பிரித்து பார்க்க நினைச்சாலும் முடியாது, பிரிக்க முடியாது. தாதான்மிய சம்பந்தம். பார்வதியிடமிருந்து சிவபெருமானுடைய தோன்றிய சக்தி தான் பார்வதி தேவி. நெருப்பிலிருந்து வந்த சூடு போல, நட்சத்திர ஒளி, இடி, மின்னல், இறைவன் நெற்றிக்கண்ணில் இருந்து வருகிறதா? எல்லா ஒளியுமே சுவாமிகிட்டே தான் வருகிறது இல்லையா? நீ அக்னியா இருக்கட்டும், அக்னி தேவனா இருக்கட்டும், அவர்தான் நெற்றிக்கண். சூரியன் சந்திரன் 2 கண்களாக கொண்டிருக்கிறார். அனைத்து ஒளிகளுக்கும் ஆதாரமாக இருக்கும் இறைவன் தான். இப்ப நம்ம வீட்டில் ஒரு நெருப்பு குச்சி பொறுத்துனா கூட சோதியே சுடரே சுருளி விளக்கே, அந்த சோதியில் இருக்கக்கூடியவர் இறைவன் தான். அந்த சோதி இறைவனிடமிருந்தான் வருகிறது. பஞ்சபூதத்தில் உருவாவது உடம்பு என்றால் நோய்களுக்கு காரணம் பஞ்சபூதமா? பஞ்சபூதம் வந்து ஒரு அறிவற்ற பொருள், அது அது எதுக்கு நம்ம காரணம் இல்லை. நோய்களுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம 2வது சூத்திரத்தில் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். இது இயல்பாகவே நோய்களுக்கு காரணம் நாமங்கிற ஒரு அந்த பிழைக்கு உடன்படுதல், அதை நம்மளால ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனம் என்றைக்குமே வராது. யார் யார் பக்கத்தில் கிடைச்சா அவன் பழகிப்பட்டுரும், நீ எப்படி சொன்னேன், நான் அப்படி பண்ணேன், அதனால தான் தப்பா தப்பு நடந்துச்சு, அவன் பேச்சை கேட்டேன், இப்படி ஆகிட்டேன். அதுபோல் பஞ்சபூதத்து யாருமே கிடைக்கலன்னா ஊருக்கு கிடைத்தவன் பிளேயர் விழாண்டிங்கிற மாதிரி பஞ்சபூதத்து மேலே பழிய போட்டுடலாம். இல்லை, நோய்க்கு காரணம் நம்ம தான். அதை நம்ம ரெண்டா சுத்தில விரிவா சிந்திக்க இருக்கிறோம். பேறு இளவு இன்பமோடு பிணிமுப்பு சாக்காடு என்ன மாறும் முன் கருவுள் பட்டது இவ்விதி அனுபவத்தால் என்னிடம் முன்பு செய்த கண்மம் இங்கு வச்சிருக்கு ஏது என்று சொல்வார். சென்ற பிறவியிலையும் பல பிறவிகளும் செய்த கண்ம பலனுடைய அனுபவம் தான் இந்த பிறவி. பிறப்பு இறப்பு, இந்த பிறவியில் நம்ம பெறக்கூடிய உயர்வு தாழ்வு, பேறு இளவு, நோய் இறக்கும் முறை எல்லாமே நமக்கு வந்து இறைவன் வந்து நம்ம தாயினுடைய வயிற்று இருக்கும் போதே கருவில தீர்மானித்து அனுப்பிடுறாங்க. அது ப்ரோக்ராம்டு, அதை மாடிஃபையே பண்ண முடியாது யாரும். இது எம்படட் ப்ரோக்ராம், அது ரன் ஆகிட்டே இருக்கும். வர வேண்டிய துன்பம் வந்தே தீரும், வர வேண்டிய இன்பம் வந்தே தீரும், வர வேண்டிய ஏற்ற இறக்கம் வந்தே தீரும். இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உயிர் செய்த வினை. இப்போ நோய் வருது, டயபெட்டிஸ் வருது, கேன்சர் வருது, என்னென்னலாமோ நோய் வருதுன்னா அந்த உயிர் செய்த பாவம்தான் அதுக்கு காரணம். அந்த பாவத்தினுடைய வடிவம் இந்த நோய் காரியம். பஞ்சபூதம் நம் உடம்பில் சமமாக இருக்குமா அறிய முடியுமா? பஞ்சபூதத்தினுடைய கலவைதான் இந்த உடல். அது சபம் என்ற இதெல்லாம் கிடையாது. அந்தந்த சூக்ம பூதத்திலேருந்து தன்மாத்திரையிலிருந்து அந்தந்த தூல பூதங்கள் உருவாகும். இப்போ ஓசையிலேருந்து ஆகாயம் உருவாகும் அது என்பது போல. பஞ்சபூத ஆற்றல் உடம்பில் குறைவதை கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது பஞ்சபூத ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் கிடையாது, அது ஒரு சடப்பொருள். இந்த உயிருக்கே உரிய அறிவு இச்சை செயல சிவசக்தி நம்மோடு உடனாக இருந்து அது செயல்படும். உயிருக்கு இன்னொரு ஆற்றலும் கிடையாது, மற்ற ஏனைய பூதங்களுக்குன்னு ஆற்றல் என்று நமக்கு ஒன்று கிடையாது. ஒரு நோய்களை தீர்க்கிறதுக்கு இப்போ இந்த பஞ்சபூதங்கள் உதவி செய்யுமான, உதவி செய்யாது. நோய்களை தீர்க்க பஞ்சபூதத்தால் எந்த உதவியும் செய்ய முடியாது. சக்தி நம் உடம்பில் உருவாக எதன் அடிப்படையாக இருக்கிறது? இந்த கேள்வி அடியே வழங்கல் என கேள்வி. சக்தி நம் உடம்பில் உருவாக எதன் அடிப்படையாக இருக்கிறது? ஓ, ஆகாய சக்தி. சிவசிவா ஆகாய சக்தி. ஆகாய சக்தின்னு ஒரு சக்தியே கிடையாது, எல்லாமே ஒரே சக்தி தான். சிவசக்தி தான் 24 ஆன்ம தத்துவங்களையும் இந்த உயிர் பயன்படுத்துவதற்கு துணையாக இருக்கிறது. அது ஆகாய சக்தின்னு மட்டுமில்லை, எல்லா சக்தியுமே அந்த சொல்லி ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம். இந்த உயிர் என்ன பண்ண, ஒரு பொருளை நம்ம கேட்குறோம் அப்படின்னா இந்த உயிர் வந்து ஓசை என்ற தன்மாத்திரையின் வழியாக செவி என்ற அந்த கருவியின் துணை கொண்டு ஒரு பொருளை அறியும். அதுபோல் ஒவ்வொரு கண் என்ற புறக்கருவியின் துணைவியோடு துணையோடு ஆன்ம ஒளி என்ற உட்கருவியின் துணையினோடு சூரிய ஒளி என்ற புற ஒளியின் துணையினோடு ஒரு காட்சியை காணும். அதனால் இது ஒன்று 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 பல கருவிகள் சேர்ந்து இயங்கக்கூடியது. இது எல்லாத்தையும் இந்த எல்லா கருவிகளையும் இயக்குவதால் உள்ள பலனை அடைவது உயிர். அந்த உயிர் காணும் வண்ணம் இதை சுவருமான சிவசக்தியும் கூட இருந்து காணும், கேட்கும், ஸ்பரிசிக்கும், எல்லாம் செய்யும். இதையெல்லாம் நம்ம உன்னோட பெரும்பாலான உங்களுடைய இந்த கேள்விகள் எல்லாமே 2வது சூத்திரத்தில் உங்களுக்கு விடை இருக்கு. இதனால நம்ம பெரும்பாலும் சொல்றது, பல கேள்விகளுக்கு நீங்கள் இந்த ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி செல்ல 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 கவனமாக இந்த வகுப்பை பின்பற்றி வந்தீர்களே, ஆனால் அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை உண்டு. மல்லேஷ், வேற எதுவும் கேள்வி இருக்குதா? கேள்வி இருந்தா நீங்க எப்பனாலும் எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ நீங்க அனுப்பலாம். கேள்வியை வந்து நீங்க அபத்தம்னு மட்டும் நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. அன்பர்கள் எல்லாருக்கான ஒரு செய்தி இது. இந்த கேள்வி அபத்தமா இருக்குமோ அவர் என்ன நினைப்பார்லாம் நினைக்காதீங்க. கேட்க வேண்டியது உங்களுடைய உரிமை. ஒரு மாணவராக கேள்வி எழுப்பக்கூடிய ஒவ்வொரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அது நல்ல கேள்வியாக அப்படிலாம் வேண்டாம். கேள்வி கேட்டாதான் உங்களுடைய உங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஒரு 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 தடை எழுந்து நிற்கு அப்படின்னா அந்த தடையை நிற்க தடைக்கு விடை காணாதவர அந்த தெளிவு பிறக்காது, அந்த சிந்தனை வந்து நிறைவடையாது. அதனால அவசியம் நீங்கள் கேள்விகள். கேள்வியால் மட்டும் ஞானத்தை பெற்ற முடியாது. நம்முடைய சிந்தனை சிந்திக்கணும், நிரம்ப சிந்திக்கணும், நிரம்ப வழிபாடு பண்ணணும். அதனுடைய முடிவாக நமக்கு ஞானம். அசோகையாவிடம் இருந்து 2 கேள்வி. அவருடைய அந்த கேள்விக்கு பதில் போன வாரமே அடியன் நான் நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால சொல்லிட்டேன். இருந்தாலும் அடியார்களுக்கு அந்த கேள்வியும் பதிலையும் நீங்கள் அறிய வேண்டும் இல்லையா? இளைப்பாற்றலை பற்றி நம்ம சிந்தித்தோம். இப்போ இளைப்பாற்றல் என்றால் உயிருக்கு வந்து ஓய்வு கொடுப்பதா இல்லை என்றால் மறுபிறப்பை கொடுப்பதா என்று ஒரு கேள்வி. இப்போ சுவாமி செய்யக்கூடிய பஞ்சகிருத்தியத்தில் 5 தொழிலே அழித்தலை வந்து இளைப்பாற்றல் என்று நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து பல ஒரு ஒரு பிறவி 70 பிறவி எடுத்தாச்சு. பல அனுபவம், இன்ப துன்ப அனுபவங்கள், பல நோய்கள், பல ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையும் கடந்தாச்சு. இந்த உயிருக்கு இன்னும் ஒரு 60 வருஷம் கொடுத்தோன்னா அந்த உயிரால் முன்னேற முடியாது வாழ்க்கையில். அதற்கு ஒரு ஓய்வு கொடு. ஓய்வு அப்படின்னா ஒரு மாற்றம். இப்போ நம்ம வந்து இந்த தூல தேகத்தால் தான் நமக்கு தூக்கம் வருது. தூங்க இப்போ தூல தேகத்தை நம்ம இதை சார்ந்து இருக்கும்போது நமக்கு அந்த உறக்கம் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உறங்காமல் நம்ம பணி செய்ய முடியாது, அயற்சி வந்துடும். சாப்பிட முடியல அப்படின்னா உயிருக்கு அயற்சி வந்துடும். இந்த தூல தேகத்தை விட்டு விலகிட்டோம் அப்படின்னா நமக்கு அயற்சி, அதுக்கப்புறம் நமக்கு அந்த அயற்சி வராது. அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற தேகத்தை பொறுத்து நமக்கு அந்த அயற்சி இருக்கும். அதனால் இந்த அறிவு முழுமையாக நம்ம இந்த இந்த உலக இந்த பிறவியில் பெற்ற அனுபவத்தை சுவாமி மறக்கடிக்கிறார் இல்லையா? யாருக்காச்சும் போன பிறவியில் நீங்கள் எப்படி இருந்தீங்க ஞாபகம் இருக்குமா? இத்தனை பேர் இங்கே இருக்கோம். யாருக்காவது சென்ற பிறவியில் தாய்லாந்துக்கு மன்னனாக இருந்தேன், இந்த பிறவியில் இப்படி மெட்ராஸில் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்க முடியுமா? யாருக்குமே தெரியாது. போன பிறவியில் என்ன பிறப்பெடுத்தோன்னு யாருக்கும் தெரியாது. அந்த 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 மறக்கடிக்க செய்கிறார் இல்லையா, அதுதான் இலைப்பாற்றல். இந்த ஃபேக்ட்ரி ரீசெட்னு ஃபோனில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இல்லாத சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபோன் வாங்குறப்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் 100 அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு கட்டத்தில் அது தேங்கும், வேலை பார்க்காது. சொன்னால் ஒரு ஒரு கிளிக் பண்ணால் பதிலுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. ரொம்ப மொம்பாக போச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி விட்டுருவோம் எல்லாம். அது என்ன பண்ணிடும், ஃபோன் வாங்குறப்ப எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு போயிடும். அதுபோல் இந்த பிறவியில் உயிர் பெற்ற இன்ப துன்ப அனுபவங்கள் அனைத்து அனுபவங்களையும் சுவாமி புத்துயிர் தத்துவத்தில் கொண்டு வச்சிருவார். இந்த உயிர் அறியாதவனா மறக்கடிச்சிடுவார். அதுதான் மிகப்பெரிய இழைப்பாற்றல். ஏன்னா இந்த உயிர் பிரிந்த உடனே இந்த இந்த உயிருக்காக சுவாமி ஒரு கட்டில் போட்டு பக்கத்தில் சாமர வயசு ரெண்டு பேரை வச்சு ஓய்வுலாம் கொடுக்கறதில்லை. சொர்க்கம் புண்ணியம் முடிந்தால் சொர்க்கம், பாவம் செஞ்சால் நரகம், அங்கங்கே போய் ஆகணும். அடுத்து இப்போ நரகத்தில் இருந்து சொர்க்கத்திலிருந்து மீண்டி பிறப்புக்கு வர்றதுக்கு காலதாமதம் ஆகலாம். சில நேரங்களில் அப்படியும் சுவாமி செய்வார். சில உயிர்களுக்கு பிறப்பை கொடுக்கறதுக்கு தாமதம் பண்ணுவார், மற்ற உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. ஆனால் அது இழைப்பாற்றல் இல்லை. இந்த புத்தி தத்துவத்தில் அனைத்தையும் ஒடுக்கி செய்த கன்ம பலனை ஒடுக்கி இந்த உயிருக்கு அந்த மறைத்தில் செய்கிறார் இல்லையா, மறக்கடிக்கிறார் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய இழைப்பாற்றல். சுவாமி அதை மட்டும் செய்யலை அப்படின்னா இவ்வளோ பிறவி கொடுத்து வீண், நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்கள் எல்லோருக்கும் சுவாமி பூர்வ ஜென்மத்தை ஞாபகப்படுத்திட்டாருன்னு வச்சு. போன ஜென்மத்தில் நீங்கள் யார் யார் எங்கெங்கே உறவோடு இருந்தீங்க, என்னென்ன பண்ணீங்க, இதை ஞாபகப்படுத்திட்டார்னா இந்த ஜென்மத்தில் உங்களால் வழிபாடு பண்ண முடியுமா? இந்த ஜென்ம நினைவுகளே நமக்கு பாடாப்படுத்துது. இந்த ஜென்மத்தில் வந்த பகையினாலே குரோதங்கள்லாம் வளர்ந்து நிற்குது. இதில் போன ஜென்மத்தையும் ஞாபகப்படுத்த எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமாக வெளியே இந்த உயிருக்கு நன்மை பயக்கும் செயலாக இருக்காது. அதனால் வேண்டத்தக்கது அறிவோ, நீ கருணையோடு இறைவன் என்ன பண்ணுறார், அந்த மறக்கடி இந்த உயிர் ஒரு புதிய பிறப்பாக அந்த உயிர் போனாதான், எந்த ஞாபகமும் இல்லாமல் போனாதான் இந்த பிறவியில் அந்த அந்த உயிரால் தன்னுடைய கண்மகளை அனுபவிக்க முடியும், ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியும். அது செஞ்ச பாவத்தெல்லாம் நம்ம வச்சுப்போம், நம்ம பார்த்துப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் இருக்காருன்னா இவ்வளவு பெரிய கருணை பார். நீங்க செஞ்ச எல்லா போகும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நான் என்ன சொல்லுவேன், இனிமேல் உனக்கு வகுப்புல இடமே கிடையாது, அடுத்த சித்தியார் வகுப்புக்கு உனக்கு சேர்க்கவே கூடாது. இவ்வளவு பெரிய மாபாவியா இருக்கு, வகுப்புல அவனுக்கு இடமே கிடையாது. மாபாவியம் அவனுக்கு இந்த வகுப்புல இடம் கிடையாது. நான் சொல்லிடுவேன், மனிதனுடைய நிலை அது. நாம செய்த அத்தனை பாவங்களையும் குற்றங்களையும் சொல்லாத அடாத செயல்களையும் அறிந்திருந்தும் தொடர்ந்து பிறப்பு கொடுத்து நமக்கு உரிய ஏற்ற தாழ்வுகளை கொடுத்து, ஏற்ற இறக்கங்களை கொடுத்து, இன்ப துன்ப அன்புகளை கொடுத்து தொடர்ந்து நம்மளை நம்மளோட பயணிக்கிறார் பார்த்தீங்களா சுவாமி. அதனால கருணை 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 கருணையில்லா கருணை கரையில்லா கருணைமா கடலே கருணையே உருவமாய் கருணையே உருவமாய் கருணை கருணை. இலைப்பாற்றல் என்பது ரிட்டையர்மெண்ட் கிடையாது, ஓய்வு கிடையாது. இலைப்பாற்றல் என்பது ஒரு சுவாமி வந்து அந்த உயிருக்கு ஒரு மாற்றத்தை நிகழ்த்துறார், மறக்கடிக்க செய்தல். அடுத்தது அடியனோட மனைவியிடம் இருந்து சில கேள்விகள். தேவியிடம் இருந்து, ரெண்டு கலை இருக்கு, ரெண்டு கலைக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அத்துவால ஒரு கலை இருக்கு, வித்யா தத்துவத்தில் ஒரு கலை இருக்கு. வண்ணம் பதம் மந்திரம் தத்துவம் புவனம் கலை, அங்கே ஒரு கலை. காலம் நீதி கலை வித்தை அராகம் புருடன் இந்த மாயை சேர்க்கும் வித்யா தத்துவத்தில் ஒரு கலை. இந்த ரெண்டு கலைக்கு என்ன வித்தியாசம்? அத்துவா தத்துவத்தில் வரக்கூடிய கலை வந்து நிவர்த்தி பிரதிஷ்டா, நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. வித்யா தத்துவத்தில் வரக்கூடிய கலை வந்து அராக இச்சைன்னு பார்த்தோம். அப்புறம் இங்கே கலை வந்து கிரியை, கிரியாசன் கலை தான் கிரியைப்படுத்தும். வித்யா தத்துவத்தில் உள்ள கலை உயிருக்கு கிரியாசக்தியாக செயல்படுவது. அத்வாக்கள் உள்ள கலை புவனங்களுக்கு ஆதாரமாக இருப்பது, தத்துவங்களுக்கும் புவனங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ 24 தத்துவங்கள் தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது நிவர்த்திகளையும் பிரதிஷ்டாக்களையும். 7 வித்யா தத்துவத்துக்கு ஆதாரமாக இருப்பது வித்யாகலை. சிவதத்துவத்துக்கு ஆதாரமாக இருப்பது சாந்திய கலையும் சாந்தி அதீத கலையும். இப்போ அந்த கலைகள் வேறு, இந்த கலை வேறு, வேற்றுமை. இந்த வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் இதெல்லாம் நம்ம 2 சொத்தில் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். அடுத்து இன்னொரு கேள்வி, சகல நிலையில் இருந்து மீண்டும் கேவல நிலைக்கு ஆன்மா போகுமா? இது ரிவர்ஸ். சகல நிலையிலே சுத்த கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்தோம், சகல நிலையிலேருந்து நம்ம சுத்த நிலைக்கு போகிறோம். கேவலம் முழுமையாக ஆன்மா ஆணவ மலை மறைப்பு, சகல நிலையில் இந்த மாயா கண்ம மலங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, சுத்த நிலையில அனைத்து மலங்களிலிருந்து விடுபட்டு அறிவிளக்கம் பெற்று சுவாமி திருவடிக்கில் இன்ப அனுபவிக்கூடிய. இப்படி நம்ம ஒரு முறை சகல நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் கேவலத்துக்கு போகமானா போக மாட்டோம், போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை சகலத்துக்கு வந்துட்டோம்னா கடைசி வர சகலம்தான், முக்தி அடைகிற வர சகலம்தான். ஏன்னா சகலத்துல நமக்கு உடம்பு வந்துருச்சு, இந்த உடம்பு வச்சுட்டு போய் இன்னொரு மறுபடியும் கேவல நிலைக்கு போறது அர்த்தமே இல்லை. அடுத்தது, சகல நிலைக்கு முன் உயிர் எங்கே இருக்கும்? ஆணவ மலத்தோடு பிணிப்போகிறது, அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா மலத்தை சார்ந்திருக்கும். பதி பசு பாசம்தான் இந்த உலகத்தில் அனாதி. பதி சௌர்மான் இருக்கார், பரசிவம், அவர் சார்ந்த சிவ தத்துவம், அங்க உயிர்கள் இருக்கும். அடுத்து பசுக்கள், இந்த பசுக்கள் எங்க இருக்கும்னா பாசத்தை சார்ந்திருக்கும், ஆணவ மலத்தை சார்ந்திருக்கும், ஆணவ மலத்தை சார்ந்திருக்கும் கேவல நிலையில. வாக்கு முக்குணங்களால் தொடக்குருமா? இப்ப நம்ம வாக்கு வந்து சுத்தமாயா போனத்தில் உள்ள கருவிகள்னு நம்ம சிந்தித்தோம். ரொம்ப சுத்தமான கருவி, ரொம்ப உயர்வான கருவி. பிரகிருதி மாயா போனத்தில் உள்ள குண தத்துவங்களால் இந்த வாக்குக்கு தொடக்கு வருமா என்றால் கருவிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, ஏன்னா அது உயிரற்ற பொருள். ஆனால் முன்னமே சொன்னது போல இந்த குண தத்துவங்களுடைய தாக்கத்தினால உயிர் அந்த வாக்கினை பயன்படுத்தக்கூடிய முறையில பாதிப்பு கண்டிப்பாக விகாரப்படும். இப்போ சிலர் வந்து ரொம்ப வேகமாக பேசுவாங்க, படபடப்படாமல் பேசும் மரியாதையெல்லாம் பேசுவாங்க, பெரியவங்களும் மற்றவங்களை யாரையும் சார் வேகமாக பேசிடும். அப்போ வந்து ராசதம் அதிகமாக இருக்கும், அந்த வாக்கில் ராசதம் கலந்துருக்கும். உங்களுக்கு நான் எடுத்து சித்தியார் இந்த மாதிரி ஞான சிந்தனை செய்வது இதெல்லாம் வந்து சாத்தியம் கலந்தது. இந்த வாக்கு முழுக்க முழுக்க திருந்து சாத்விகமான ஒரு வாக்கு. சிவப்பரம்பொருளை சிந்திக்கின்றோம், அவருடைய பெருமையை சிந்திக்கின்றோம், ஆகம கல்வி பயிலுன்ற அதை நீங்கள் கேட்குறீங்க. இன்னும் இந்த உயிருக்கு எந்த ஒரு பயனையும் செய்யாத, எந்த ஒரு பயனற்ற மற்ற சொற்கள் எல்லாமே வந்து இந்த தமோ குணத்திலையும் ராசத்தோடு காத்துவிடும். அதனால் பதில் என்ன என்றால் இருக்கும், முக்குணங்களால் வாக்குக்கு வாக்கு என்ற கருவியை உயிர் பயன்படுத்தக்கூடிய அந்த நிலையில் விகாரம் ஏற்படும் அந்த உயிருடைய பக்குவத்தை பொறுத்து. அடுத்து, நாம் இந்த பிறவியில பெற்ற கல்வி அறிவு சூக்குமை வாக்கில் அடங்கி இருக்குமா என்றால், இந்த பிறவியில நம்ம பண்ண முதல்ல நல்வினை தீவினை எல்லாத்தையுமே சுவாமி புத்தி தத்துவத்தில் ஒடுக்கி வைத்திருப்பார். வாக்கு சூக்குமை நம்ம சிந்தித்தோம். இப்போ முன்னமே சொன்னது போல 6 ஒரு சிறுவன் வந்து திருக்குறள் அனைத்து குறுகளையும் விண்ணப்ப பாராயணம் ஒப்பிக்கிறார். 6 படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து முந்தை அறிவின் தொடர்ச்சி, பல பிறவிகள் அவங்க பயின்று வந்ததுனால அது சூக்ஷமாக அது இருக்கு. அந்த சூக்குமத்திலேருந்து ரொம்ப இயல்பா துளத்துக்கு வெளியே வந்துருது. இப்போ கண்ணப்ப நாயனார் வேடுவ குளத்துல திருவதாரம் செய்தவர், காலத்தி அப்புற மலையை நோக்கி நடந்து செல்லும் போதே முன்பு செய்த தவத்தின் நீட்டம் முடிவிலா இன்பத்தை காட்டவர். பல பிறவிகள் செய்த இந்த தவத்தால உடனே அவர் காலத்திய பிறகு வந்து கொண்டாராம், உடனே அடுத்த நொடி பொழுதே நிகழ்கிறது. அதே போல சேரமான் பெருமாள் நாயனார், முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் கண்மேல் விளங்கு நெற்றியினார் கடலே பேணும் கருத்தினராய். அந்த சென்ற பிறவியினுடைய தொடர்ச்சியின் காரணமாக இந்த பிறவியில சிவருமானிடத்து அன்பு கொண்டார். அத்தவரை வர சிந்தனை இல்லை அவருக்கு. அதுபோல நம்ம வள்ளுவர் பெருமான் கூட ஒரு அருமையான திருக்குறள் சொல்வார், ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. 7 பிறவிகளையும் தொடர்ந்து ஒருவன் தான் கற்ற கல்வி. அவர் சொல்வது உலகியல் கல்வி. அந்த உலகியல் கல்வி கற்ற கல்வி வந்து சூக்குவமாக அடங்கியிருக்கும். அடுத்த பிறவி நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக புரியும். இப்போ சிலருக்கு வந்து சோமகா புராணங்கள், இந்த சைவ சித்தாந்த ஞான சாத்திரங்கள்லாம் வந்து ஒரு முறை கேட்டாலே விளங்கிடும். காரணம், அதற்கான தவத்தை அவங்க முந்தைய பிறவியில் பண்ணியிருக்காங்க. அது உள்ள சூக்ஷமாக அடங்கியிருக்கிறது. சிலருக்கு அனந்த தேவர், ஸ்ரீகண்ட ருத்திரர், சுத்தமாயா பவனம் இதையெல்லாம் ஏற்கனவே சென்ற பிறவியில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பழகியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். அதை அவங்க மறுபடியும் கேட்க ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். முத முதல்ல கேட்குறாங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். குலவுமறையும் பலகலையும் கொழுத்திருமன் கொண்டமைந்து நிலவுமுடர்வின் திறம் கண்டு நிறவு முறையோ அதிசயித்தார். அழகுக்கலையின் பொருட்கியல்லை ஆண்களிலே எனக்குண்ட செல மிகுந்து சிந்தனை தெளிந்தார் சிறிய பெருந்தகையார் சண்டேஸ்வர நாயனார். சண்டேஸ்வர நாயனார் உரிய வயது வந்த உடனே அவரை கொண்டு வேத பாடசாலையில அவங்க அப்பா சேர்க்கிறார். வேத பாடசாலையில வாத்தியார்கள் அவருக்கு வேதங்களை உபதேசம் செய்ய முற்படும் போது இவர் அனைத்து வேதங்களையும் சொல்றார். சிறு பிள்ளை அனைத்து அகங்களையும் சொல்றார். எங்கிருந்து வந்தது அதெல்லாம் முன்பு செய்த தவத்தால் சூக்ஷ்மமாக இருந்தது. உடனடியாக தூல வைகரியாக வெளியே வந்துருது. ரொம்ப எளிமையாக இருந்தது. அதனால நம்ம கற்ற கல்வி கண்டிப்பாக வாக்கில் சூக்குவமாக அடங்கி இருக்கத்தான் செய்யாது. என்றைக்குமே இந்த பிறவியில் இப்போ நீங்கள் கற்ற கல்வி பெரிய புராண வகுப்பு அடையின்ற முழுமையாக கேட்டிருக்கீங்க, இப்போ சித்தியார் வகுப்பு கேட்குறீங்க, இதெல்லாம் எக்காலத்துலேயும் நீங்களே நினைத்தாலும் இழக்க முடியாது. அடுத்து பிறவிகள் பிறந்தாலும் இந்த வகுப்பில் நீங்கள் கற்ற அந்த ஞானம் உங்களை தொடர்ந்து பின்பற்றி வந்து கொண்டே இருக்கும். அங்கே தான் சுவாமியோட கருணை, இந்த உயிர் செய்த அந்த தொண்டு, அந்த தொண்டினுடைய பயன், அதை அப்படியே ஊட்டி கொண்டே இருப்பார். அதான் தானத்திலே வந்து பெரிய தானம் வித்யாதானம். அன்னதானம் பண்ணுறோம், ஸ்வர்ண தானம் பண்ணுறோம், எவ்வளவோ தானம் இருக்கலாம். ஒருவன் தான் பெற்ற அந்த அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்கறதோட பெரிய தானம் வித்யாதானம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா அந்த அறிவினால் அந்த உயிர் பெறக்கூடிய பலன் தொடர்ந்து அந்த உயிர் எடுக்கக்கூடிய அனைத்து பிறவிகளுக்கும் துணையாக இருக்கும். இந்த பிறவியோடு நிறைய பெற்று விடாது. ஆனால் குருநாதருக்கு ஆச்சாரியர்களுக்கு அவ்வளோ சிறப்பு. மந்திர உபதேசம் குருநாதர்கிட்ட நம்ம பெற்றோம், பஞ்சாட்சர உபதேசம் பெற்றோம், சூபூஜையை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றோம் என்றால் அந்த கருணைக்கு நம்ம என்ன கைமாறியே நம்ம செய்ய முடியாது. இக்காலத்தையும் நம்ம கைமாறி செய்ய முடியாது. அந்த மந்திர உபதேசம் பெற்றனால தான் அந்த மந்திரத்தை நம்ம இப்போ தினந்தோறும் ஓதி ஜபிப்பதனால தான் நமக்கு ஞானம் பிறக்கிறது. அதுபோல் இந்த சாஸ்திர உபதேசம் வாக்கு அவ்வளோ முக்கியமானது. எக்காலத்திலையும் எவ்வளோ பிறவி எடுத்தாலும் உங்களை விட்டு என்றைக்குமே நீங்காது, தொடர்ந்து வரும். நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்தான் அடுத்து தூங்குவீங்க அடுத்த பிறவியில். ரொம்ப எளிமையாக புரிந்துடும்.